அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் சீவகன் மற்றும் சிவராமகிருஷ்ணன். ரஷ்யா பேசுவதை நிறுத்திக் கொண்டு யுக்ரைனிய நெருக்கடியை குறைக்க அது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமெரிக்க துணை அதிபர் ஜோ பைடன் அவர்கள் கூறியிருக்கின்றார்.
And we will never recognize Russia's illegal occupation of Crimea and neither
Ukrainian இடைக்கால அரசாங்கத்துக்கான அமெரிக்காவின் பலமான ஆதரவை காண்பிப்பதற்கான விஜயமாக கேவ் சென்ற பைடன் அவர்கள் அங்கு பேசியிருக்கின்றார். கிழக்கு யுக்ரைனில் இருக்கின்ற ரஷ்ய ஆதரவு படைகள் அரசாங்க கட்டிடங்கள் மற்றும் சோதனை சாவடிகளை விட்டு வெளியேற ரஷ்யா அவர்களை தூண்ட வேண்டுமென அவர் கூறியிருக்கின்றார். யுக்ரைன் இன்று போல இன்றும் ஒரே நாடாக இருக்க வேண்டுமென்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
இந்தியாவில் விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள சமூகங்களைச் சேர்ந்த சிறுவர்களுக்கான கல்வி வாய்ப்பை பள்ளித்துறை அதிகாரிகள் தராமல் தொடர்ந்து புறக்கணித்து வருவதாக மனித உரிமைகள் அமைப்பான ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் குற்றம் சாட்டியுள்ளது. இதன் மூலம் கல்வி கற்கும் உரிமை அவர்களுக்கு மறுக்கப்படுவதாக அந்த அமைப்பு கூறுகிறது. பழங்குடி இனத்தவர், முஸ்லிம் சிறார்கள் மற்றும் மரபு ரீதியாக இந்து சமூகத்தின் அடித்தட்டில் இருக்கும் தலித் மக்கள் ஆகியோர் பெரும்பாலும் தனி வகுப்புகளிலோ அல்லது பின் வரிசைகளிலோ உட்கார வைக்கப்படுகின்றார்கள் என்றும் அவமரியாதன வகையில் அழைக்கப்படுகின்றார்கள் எனவும் அந்த அமைப்பின் அறிக்கை கூறுகிறது. அரசு உடனடியாக கூடுதல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அது வலியுறுத்தியுள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
ரஷ்ய நீதிமன்றம் ஒன்று எதிர்க்கட்சி தலைவர் அலெக்சி நவால்னி அவர்களை அவதூறு வழக்கு ஒன்றில் குற்றவாளியாக கண்டிருக்கின்றது. அலெக்சி நவால்னி அவர்கள் உள்ளூர் அரசியல்வாதி ஒருவரை போதைக்கு அடிமையானவர் என்று ட்விட்டர் இணையத்தில் விவரித்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். ரஷ்ய அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிக்கின்ற அலெக்சி நவால்னி அவர்கள் மாஸ்கோவில் கடந்த மேயர் தேர்தலில் போட்டியிட்டவராவார். அவருக்கு $8,000 அபராதம் விதிக்கப்பட்டிருக்கின்றது. பொது பணத்தை அபகரித்ததாக இன்னொரு வழக்கில் அவர் ஏற்கனவே வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அரசியல் நோக்கம் கொண்டவை என்று அவர் இன்றுமே கூறி வந்திருக்கின்றார்.
உலகின் இரண்டு முன்னணி மருந்து தயாரிப்பு பெருநிறுவனங்களான நோவார்டிஸும் கிளாக்ஸோ ஸ்மித் கிளைனும் ஒன்றின் தொழில் பிரிவை மற்றொன்று வாங்கும் விதமாக ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளன. இந்த உடன்பாடு பல பில்லியன் டாலர்கள் அளவுக்கானவை. ஸ்விஸ் நிறுவனமான நோவார்டிஸின் நோய் எதிர்ப்பு மருந்து தயாரிக்கும் பிரிவை பிரிட்டிஷ் நிறுவனமான கிளாக்ஸோ ஸ்மித் கிளைன் $7 பில்லியன் வாங்கியுள்ளது. அதேவேளை GSK தனது புற்றுநோய்க்கான மருந்து தயாரிக்கும் பிரிவை நோவார்டிஸிடம் $16 பில்லியன் விற்றுள்ளது. இதனிடையே இந்த இரண்டு நிறுவனங்களும் வேறு சில வர்த்தகங்களை கூட்டாக முன்னெடுக்கவும் முடிவு செய்துள்ளன.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
கடந்த வாரம் நீரில் மூழ்கிய தென்கொரிய கப்பலிலிருந்து 100க்கும் அதிகமான சடலங்கள் இப்பொழுது மீட்கப்பட்டிருக்கின்றன. பல சடலங்களை சுழியோடிகள் கப்பலின் அறைகளிலிருந்தும் கூடங்களிலிருந்தும் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். மேலும் பலரது சடலங்கள் கிடைக்கக்கூடியதாக எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு உணவு விடுதிக்கு போவதற்கு வழி ஏற்படுத்த அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஜோலுக்கு அருகே இருக்கின்ற உயர்நிலைப் பள்ளிக்கூடத்தைச் சேர்ந்த பெரும்பாலான மாணவர்கள் உட்பட கிட்டத்தட்ட 200 பேரை இன்னமும் காணவில்லை. கப்பல் அளவுக்கு அதிகமாக சாய்ந்து விட்டதால் தம்மால் உயிர்காப்பு பணிகளை இறக்க முடியாமல் போய்விட்டதாக தற்பொழுது தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் மாலுமிகள் தெரிவித்திருக்கின்றார்கள்.
உலகின் ஒரு முன்னணி கால்பந்து கிளப்பான மான்செஸ்டர் யுனைடெட் தமது பயிற்சியாளரான டேவிட் மோய்ஸை பதவி நீக்கம் செய்துள்ளது. அந்த பொறுப்பில் அவர் 10 மாதங்கள் மட்டுமே இருந்தார். உலக அளவில் மிகவும் வெற்றிகரமான ஒரு கால்பந்து கிளப்பாக மான்செஸ்டர் யுனைடெடை மாற்றிய பயிற்சியாளர் சர் அலெக்ஸ் ஃபெர்கியூசன் கடந்த ஆண்டு ஓய்வு பெற்றதை அடுத்து மோய்ஸ் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டார். ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன் லீகின் அடுத்த கட்ட போட்டிகளுக்கு மான்செஸ்டர் யுனைடெட் தகுதி பெறாமல் போனதாலேயே மோய்ஸ் பதவியிலிருந்து நீக்கப்படுவதற்கு காரணம்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
பாகிஸ்தானின் வடக்கு வசிரிஸ்தானில் நடந்த 20 தாக்குதல்களில் 9 பேர் கொல்லப்பட்டதுடன் மேலும் டசின் கணக்கான ஒரு காயமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சர்ச்சரா மாவட்டத்தில் நடந்த முதல் சம்பவத்தில் ஒரு போலீஸ் வேனுக்கு அருகே நடந்த குண்டு தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பெஷாவாருக்கு அருகே ஆயுதபாணிகள் வழிமறித்து தாக்கியதில் குறைந்தபட்சம் 3 போலீசாரும் ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டுநரும் கொல்லப்பட்டனர்.
சோமாலிய தலைநகர் மொகதீஷுவில் கடந்த 24 மணி நேரத்தில் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார்கள். இதற்கு தாங்களே காரணம் என்று இஸ்லாமிய தீவிரவாத குழுவான அல் ஷபாப் கூறியுள்ளது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.